I'll speak on one verse from Bhagavad Gita.
இன்னைக்கு நான் பகவத் கீதையில இருந்து ஒரு பதத்தை மேற்கோள் காட்டி பேச போறேன்.
சததம் கீர்த்தயந்தோ மாம் யதம் சஸ்ச ஜடவ்ரதாஹ நமஸ்யந்தஸ்ச மாம் பக்த்யா நித்யயுக்தா உபாசதே. Please give the translation.
எப்பொழுதுமே என்னுடைய கீர்த்தனத்திலே ஈடுபட்டு கொண்டு யார் இருக்கிறார்களோ அவங்க என்ன வந்தடைவாங்க அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார்.
So in this verse of Bhagavad Gita, Lord Krishna mentions about how great devotees are always engaged in kirtan of Krishna.
இந்த பதத்துல கிருஷ்ணர் சொல்றார், யார் எப்படி கிருஷ்ணருடைய சிறந்த ஆத்மாக்கள் எல்லாருமே அவருடைய கீர்த்தனத்துல ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்றார்.
Kirtan means to glorify.
கீர்த்தனம் அப்படின்னா பகவானை புகழ்ந்து பேசுறதுன்னு அர்த்தம்.
And Bhagavan, Krishna, he is the proper object of glorification.
அப்படி புகழ்றதுக்கான உரிய பொருள் யார் அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் மட்டுமே.
It is a natural tendency to want to glorify someone who we consider greater than us.
நம்மளை விட சிறந்தவங்களான யாராவது ஒருத்தர் நாம பார்க்கும்போது அந்த நபரை புகழ்ந்து சொல்றது ஒவ்வொருத்தருடைய இயற்கையான சுபாவம்.
Sometimes people complain, why are you so much concerned with glorifying this Bhagavan?
ஒரு சில நேரம் மக்கள் எங்ககிட்ட வந்து புகார் சொல்லுவாங்க, நீங்க ஏன் அந்த பகவானை புகழ்றதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறீங்கன்னு சொல்லி எங்ககிட்ட வந்து கேட்பாங்க.
But if we don't glorify Bhagavan, then we'll glorify a film star or a cricket star or a politician or like this.
ஆனா நம்ம எப்ப வந்து பகவானை புகழ்ந்து பேசலையோ அப்ப நம்ம ஒரு சினிமா நடிகரையோ இல்ல ஒரு விளையாட்டு வீரரையோ இல்ல ஒரு அரசியல்வாதியோ புகழ்ந்து பேசிட்டு இருக்கோம்.
They say, why are you spending so much time for worshiping God? So we find people are so foolish and low class in the modern age that they spend so much time looking after their dog.
மக்கள் எங்ககிட்ட கேட்பாங்க, நீங்க ஏன் இவ்வளவு நேரம் செலவு பண்ணி பகவானுக்காக செலவு பண்றீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா நம்ம பார்த்தோம்னா இந்த நவீன காலத்துல மக்கள் எந்த அளவுக்கு முட்டாளா இருக்காங்க அப்படின்னா அவங்க தங்களுடைய நேரத்துல பல மணி நேரங்களை வந்து நாயை பாதுகாக்கிறதுக்காக செலவழிக்கிறாங்க.
So who should we glorify, God or dog?
அப்ப நம்ம யார வந்து நம்ம புகழ்ந்து பேசணும், நாயை புகழ்ந்து பேசணுமா பகவானை புகழ்ந்து பேசணுமா?
Bhagavan, yes. Everything we do, that produces an effect.
நாம எந்த காரியம் செய்றோமோ அது எல்லாத்துக்குமே ஒரு பலன் இருக்கு.
In physics, we learn that for every action, there is an equal and opposite reaction.
இயற்பியல்ல நம்ம கத்துண்டோம், ஒவ்வொரு செயல்களுக்கும் அதற்கே சமமான எதிர்மறையான ஒரு பிரதி விளைவு கிடைக்குதுங்கிறது.
So this is true on the subtle level also.
இது சூக்ஷ்ம நிலையிலும் உண்மைதான்.
Physics itself is the of the three, physics, chemistry, biology, physics is the most subtle of the sciences.
நம்ம இயற்பியல் வேதியியல் உயிரியல்ல பார்த்தீங்க அப்படினா இயற்பியல் ஆனது கொஞ்சம் சூக்ஷ்மமான ஒரு ஞானம்.
Dealing with energy.
இது சக்தியை அடிப்படையாக கொண்டு செயல்படுது.
But apart from the energies that can be perceived by the gross senses, there are also many subtle energies at work within the universe.
நம்மளுடைய பௌதிக புலன்களால நம்மளால தெரிஞ்சுக்க முடியாத சக்திகளை காட்டிலும் இந்த பிரபஞ்சத்துல பலவிதமான சூக்ஷ்ம சக்திகள் செயல்படுது.
At the towards the end of his life, Albert Einstein said that after studying science all my life, I just have one question: how did God create the universe?
ஐன்ஸ்டீன் அவருடைய மரண தருவாய்க்கு முன்னாடி ஒரு வாக்கியம் சொன்னார். அதாவது இவ்வளவு வருடங்கள் நான் இந்த அறிவியலை படிச்சதுக்கு அப்புறம் இப்ப எனக்கு தெரியுது எப்படி கடவுள் இவ்வளவு புனித இவ்வளவு அற்புதமான உலகத்தை படைச்சார்
அப்படின்னு. I do not believe that God is playing dice with the universe.
அதாவது ஐன்ஸ்டீனோட ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பு இருக்கு. அது இன்னொரு இயற்பியல் வல்லுநரோட நடந்தது. அவருக்கும் இவருக்கும் ஒரு விவாதம் வந்தது. அதுல ஐன்ஸ்டீன் சொன்னார், கடவுள் வெறுமனே ஒரு தாயம் விளையாடுற மாதிரி விளையாடுறது கிடையாது இந்த பிரபஞ்சத்தோட.
So the idea that everything is simply going on by chance is very unscientific actually.
எல்லா எல்லா காரியங்களுமே உலகத்துல ஏதோ ஒரு வாய்ப்புனால நடக்குது அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இந்த விஞ்ஞான அறிவியல் ரீதியா சொல்றது கிடையாது.
In science, we study how everything is interrelated.
அறிவியல்ல நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா எப்படி ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது அப்படிங்கறத நம்ம படிக்கிறோம்.
What are the laws of the universe?
இந்த பிரபஞ்சத்தினுடைய சட்டங்கள் என்னன்னு படிக்கிறோம்.
So if there are laws and then we say well everything's we see everything is so ordered and then we say it's coming to being by chance, it doesn't make any sense.
நாம பார்க்கக்கூடிய உலகத்துல எல்லாமே ஒரு விதிகளின் அடிப்படையில எல்லாமே ஒரு முறையா அமைக்கப்பட்டு இருக்கும் போது அது எல்லாமே வந்து ஒரு வெறும் வாய்ப்பால வருது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுல எந்த விதமான அர்த்தமுமே இல்ல.
So for every action there is an equal and opposite reaction. That also that pertains also to our activities. That is called the law of karma.
நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் அதுக்கு எதிர்மறையான விளைவுகளை நம்ம சந்திச்சாகணும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இதானது நம்மளுடைய பௌதிக உலகத்தை நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் அது பொருந்தும். அதுதான் கர்ம விதிகள் அப்படின்னு சொல்லப்படுது.
So what we do and what we think in this human life produces reactions.
நம்ம இந்த மனித சரீரத்துல இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்கள் அது எல்லாமே பிரதிபலன்களை உற்பத்தி பண்ணுது.
Just like for instance there is this Sanskrit word mamsa.
ஒரு உதாரணத்துக்கு ஒரு சமஸ்கிருத வார்த்தை இருக்கு மாம்சா அப்படின்னு.
You say that in Tamil
mamsam.
Mamsam. So mam mam means unto me and then saha he me he this word comes.
இந்த மாம்சா அப்படிங்கற வார்த்தையானது மாம் அப்படின்னா எங்கிட்ட ஹி அப்படின்னா அவனை அவன் வந்து அவனை எங்கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் உடைய ஒரு வார்த்தை.
That means that now I am eating the flesh of another being and in future he will eat me.
அது என்ன அர்த்தம் அப்படின்னா நான் இப்ப வேறொரு உயிர்வாளியினுடைய மாமிசத்தை நான் சாப்பிடுறேன் அதனுடைய கறியை நான் சாப்பிடுறேன் வருங்காலத்துல அந்த உயிரினமானது என்னுடைய கறியை சாப்பிட்டுக்கிறதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கிற மாதிரி.
So those who eat flesh in the future life, they will have to take the body of goats and chickens and all this and be eaten.
யாரெல்லாம் இப்ப வந்து மாமிசம் சாப்பிடுறாங்களோ அவங்க வருங்காலத்துல அது ஒரு ஆடாவோ இல்ல கோழியாவோ இல்ல எதை அவங்க சாப்பிடுறாங்களோ அந்த பிராணியாவோ பிறக்க வேண்டி இருக்கும்.
Everything we do produces a reaction.
நம்ம எந்த காரியம் செய்யறோமோ எல்லாமே வந்து ஒரு விளைவை உற்பத்தி பண்ணுது.
So how should we act in a manner that is favorable to our actual progress?
அப்ப நம்மளுடைய உண்மையான முன்னேற்றத்திற்கு உதவியா இருக்கக்கூடிய முறையில் நம்ம எப்படி செயல்படுறது?
That Lord Krishna states in Bhagavad Gita.
அதுதான் பகவத் கீதையில பகவான் கிருஷ்ணர் கூறுறார்.
Urdvanga chanti satrastha. Those who act in sattva guna, they go up.
கிருஷ்ணர் சொல்றார் யார் சத்துவ குணத்துல செயல்படுறாங்களோ அவங்க உயர்ந்துள்ளவங்களுக்கு போறார் போறாங்க.
மத்யேதிஷ்டந்தி ராஜசாஹ. Those who act in rajagun, they stay somewhere in the middle planets of the universe.
யார் ரஜோகுணத்துல செயல்படுறாங்களோ அவங்க இந்த பிரபஞ்சத்தினுடைய நடுநிலையில இருக்கக்கூடிய உலகங்கள்ல வசிக்கிறாங்க வருவாங்க.
ஜகன்ய குணவித்திஸ்தோ அத்ஹோக சந்தி தாமசாஹ. Those who act in the abominable mode of ignorance, they have to go down.
யார் வந்து அறிவிருக்கத்தக்க தமோ குணத்துல செயல்படுறாங்களோ அவங்க கீழவங்களுக்கு போயாகணும்னு சொல்றாங்க.
That's why previously in India people were very afraid to commit sinful activities.
அதனால தான் இந்தியாவுல பாத்தீங்கன்னா முந்தைய காலகட்டத்துல பாவம் செய்யறதுக்கு மக்கள் ரொம்ப பயப்படுவாங்க.
Because they know you'll get a bad reaction.
ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதன் மூலமா தவறான விளைவுகள் நமக்கு வரும்.
Krishna similarly states in Bhagavad Gita.
கிருஷ்ணர் அதே மாதிரி பகவத்கீதையில சொல்றார்
யாந்தி தேவ பிரதா தேவான் பித்ரீன் யாந்தி பித்ரீ பிரதாஹா பூதானி யாந்தி பூதேஜப் யாந்தி மத்யாஜினோதிமாம். Those who worship the devas, different demigods, they will go to the demigods.
அவர் என்ன சொல்றார் அப்படின்னா யாரு விதவிதமான தேவர்களை வழிபடுறாங்களோ அவங்க அந்தந்த தேவர்கள்ட்ட போய் சேருவாங்க.
Those who worship the pitris, they will go to the pitris.
யாரு பித்ருக்களை வழிபடுறாங்களோ அவங்க பித்ருக்களுடைய லோகங்களுக்கு போய் சேருவாங்க.
Those who worship ghosts, they will become a ghost.
யாரு பேய்களை வழிபடுறாங்களோ அவங்க பேயாவே போயிடுவாங்க.
And those who worship Krishna go to Krishna.
யாரு கிருஷ்ணரை வழிபடுறாங்களோ அவங்க கிருஷ்ணர்ல போய் சேருவாங்க.
So this process of Krishna Kirtan, sometimes people think, well, that's just for not very intelligent people.
இந்த கீர்த்தனம் செய்யக்கூடிய முறையானது ஒரு சில நேரங்களில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது புத்திசாலி மனிதர்களுக்கு உள்ளது கிடையாது அப்படின்னு நினைப்பாங்க.
But actually it's meant for the most intelligent people.
ஆனா உண்மையில இது அதிபுத்திசாலிகளுக்கு அதிபுத்திசாலிகளுக்கான ஒரு வழிமுறை.
When one has gone through the karma kanda section of the Vedas, then he has to come to jnana kanda.
ஒருத்தர் வேதங்களுடைய கர்மகாண்ட நிலைகளை கடந்து செல்லும் போது அப்ப ஞான காண்டம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வருவாங்க.
And then when one is full in knowledge, then he, what does he understand?
அவங்க முழுமையா ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அப்ப அவங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிறாங்க?
பகுநாம் ஜன்மதாமம் தே ஞானதாம் நாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுரதஹ. Lord Krishna states in Bhagavad Gita that after many lifetimes of cultivating gyan, one gyani may understand that Krishna, Vasudeva, is the source of everything, all in all.
கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார், ஒரு ஞானி பல பல வருஷங்களா பல பல ஜென்மங்களா இந்த ஞானத்தை வளர்த்தி விருத்தி செஞ்சதுக்கு அப்புறம் அவர் கிருஷ்ணர், அந்த வாசுதேவர் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கறத தெரிஞ்சுப்பார்.
But such a great person is not available everywhere.
அத்தகைய சிறந்த நபர் எல்லா இடத்திலும் கிடைக்கக்கூடியவர் கிடையாது.
Not everyone understands who should be glorified.
பெரும்பாலான மக்களுக்கு யார புகழ்றது அப்படிங்கறது தெரியறது கிடையாது.
If we don't glorify Krishna, then we'll glorify, like I said, film stars, politicians, sports stars, cats, dogs, chickens.
நம்ம கிருஷ்ணர புகழ்ந்து பேசல அப்படினா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு விளையாட்டு வீரர்களையோ இல்ல அரசியல்வாதிகளையோ சினிமாக்காரங்களையோ இல்ல நாயையோ பூனையோ நம்ம புகழ்ந்து பேசிட்டு இருப்போம்.
We become foolish by not glorifying Krishna.
கிருஷ்ணர புகழாம இருக்கிறது மூலமா நம்ம முட்டாளாயிடுறோம்.
So the most intelligent people glorify Krishna.
அதனால யார் அதிபுத்திசாலிகளா இருக்காங்களோ அவங்க கிருஷ்ணரை புகழ்ந்து பேசுவாங்க.
You may say, well, how is that? It doesn't require much intelligence to chant Hare Krishna.
நீங்க உடனே கேட்கலாம், அது எப்படி சாத்தியமாகும்? ஏன்னா இந்த ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி உச்சாரணம் பண்றதுக்கு ஒன்னும் புத்திசாலித்தனம் தேவையில்லையே.
That isn't it better to study all the Vedas?
இந்த வேதங்கள் எல்லாத்தையும் படிக்கிறது அதை விட சிறந்தது இல்லையா?
ரிக்வேதத் சாமவேத யஜவேத பியதார்வணஹ அதீதஸ்தேன யேன வம் ஹரேர் இத்யக்ஷரத்வயம். It's understood that one who chants these two aksharas, ha, ri, that by doing so, they have already studied all the Rig Veda, Sama Veda, Yajur Veda and the Tharva Veda.
அது யார் ஒருத்தர் ஹாரி அப்படிங்கிற அந்த ரெண்டு வார்த்தைகளை சொல்றாங்களோ உச்சாரணம் பண்றாங்களோ அவங்க நாலு வேதங்கள் ரிக், யஜூர், சாம, அதர்வன அது எல்லாத்தையும் படிக்கிறதுனால வரக்கூடிய பலனை உடனே அடையறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு.
How can we say that? We see little children, they're chanting Hare Krishna.
அதை எப்படி நம்ம உறுதியா சொல்ல முடியும்? இந்த சின்ன குழந்தைங்க கூட ஹரே கிருஷ்ணா சொல்றாங்க.
சொல்லே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா
ஹரே கிருஷ்ணா.
Now, that by chanting Hare Krishna, that means already studied all the Vedas.
இப்ப இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஏற்கனவே எல்லா வேதங்களையும் படிச்சுட்டாங்கன்னு அர்த்தம்.
How can we say that?
அதை எப்படி சொல்ல முடியும், எல்லா வேதையும் படிச்சுட்டாங்கன்னு சொல்லி?
Because all the Vedas are meant to teach us to love Krishna.
ஏன்னா எல்லா வேதங்களுமே நம்மளுக்கு கிருஷ்ணர்கிட்ட அன்பு செலுத்த சொல்லி நமக்கு சொல்றதுக்காக ஏற்படுத்தப்பட்டவையே.
வேதைஷ்ட சவேரஹமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவேதேவ சாஹம். Lord Krishna speaks in Bhagavad Gita. We can give the translation.
கிருஷ்ணர் பகவத் கீதையில சொல்றார், வேதங்களால புரிஞ்சு கொள்ளக்கூடியவன் நானே, வேதங்கள் அத்தனையும் அறிஞ்சவன் நானே, வேதங்களை தொகுத்தவன் நானேங்கிறார்.
So even if one hasn't officially studied all the Vedas, if one is chanting Hare Krishna, he has the same result.
ஒருத்தர் வெளி தோட்டத்துல வேதங்கள் எல்லாத்தையும் படிக்காம இருந்தா கூட அவங்க இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதனுடைய எல்லா பலன்களும் தானாகவே கிடைக்குது.
And one who is chanting Hare Krishna, it's understood that in previous lives, they have already executed all the Vedic activities.
யார் ஒருத்தர் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் பண்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க தங்களுடைய முந்தைய வாழ்க்கையிலேயே எல்லா விதமான வேத காரியங்களையும்
செஞ்சிட்டாங்க. Description of Sankhya Yoga by Lord Kapila Devi in Srimad Bhagavatam, his mother Devahuti speaks this realization.
In the Palamanade, Nama Srimad Bhagavatla, Kapila Devar, Pati Varakudi Varnanaila, Devahuti, the Sulrana.
Brahmanucha Nama. She says that even if one is born in a family of dog eaters, we don't have dog eaters in India now. Much. We have pig eaters and chicken eaters, but we don't have dog eaters. But anyway, she's giving the example of someone from a very, what's considered a very low background.
அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் ஒருத்தர் ஒரு நாயை தின்னக்கூடிய குளத்துல பிறந்திருந்தா கூட, அதாவது இந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னா, நாயை தின்றவங்களை நம்மளால பார்க்க முடியாது. பனிய சாப்பிடுறவங்க, ஆடு சாப்பிடுறவங்க, இப்படிதான் நம்ம பாக்குறோம். ஆனா அப்போ அந்த அளவுக்கு நாயை தின்னக்கூடிய அளவுக்கு கீழ்நிலையில இருக்கிறவங்களா இருந்தாலும்
கூட, that person has executed all the pious activities mentioned in the Vedas.
அத்தகைய நபர் எவ்வளவு தாழ்ந்த குடும்பத்துல பிறந்திருந்தா கூட அவர் கிருஷ்ணருடைய நாமத்தை சொன்னார் அப்படின்னா அந்த நபர் தன்னுடைய பூர்வ ஜென்மத்துல எல்லா விதமான வேத காரியங்களையும் செஞ்சிட்டார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க.
Such a person has executed all kinds of tapasya.
அத்தகைய நபர் எல்லா விதமான தபஸ்யங்களையும் ஏற்கனவே பண்ணிட்டார்.
Such a person has visited all the holy places, tirthasthanam.
அத்தகைய நபர்கள் எல்லா விதமான புனித ஸ்தலங்களுக்கும் ஏற்கனவே விஜயம் செஞ்சிட்டார்.
Such a person has studied all the Vedic literature.
அத்தகைய நபர் எல்லா வேத சாஸ்திரங்களையும் கற்றறிந்தவரா இருக்கிறார்.
Performed all the different rituals.
எல்லா விதமான சடங்களையும் பண்ணிட்டார்.
That is why, having gone through all these things, has come to the highest point of chanting the holy names of Krishna.
அதனாலதான் அவை எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்ததுக்கு அப்புறம் மிக உயர்ந்த நிலையான ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் பண்றதுங்கிற நிலைக்கு அவங்க வந்திருக்காங்க.
It's not by chance.
இது வெறுமனா ஏதோ வாய்ப்பால வந்தது கிடையாது.
Now we see so many people all over the world are chanting Hare Krishna.
நாம இப்ப பார்க்கலாம் உலகம் முழுக்கும் பலவிதமான மக்கள் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் பண்ணிட்டு இருக்காங்க.
That means in previous lives they must have been performing pious activities.
அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க தங்களுடைய முந்தைய பிறவியில நிறைய புண்ணிய காரியங்களை செஞ்சிருக்கணும்.
Now I may say, well, how is it that someone is chanting Hare Krishna, they may be born in a family of dog eaters or something like this. How is that possible?
நீங்க உடனே கேள்வி கேட்கலாம், அப்படி ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் பண்ணக்கூடியவர் சிறந்த நபரா இருந்தார் அப்படின்னா அவர் ஒரு நாயை தின்னக்கூடிய குடும்பத்துல பிறக்க வேண்டிய அவசியம் அவருக்கு எப்படி இருந்திருக்கும்?
That is possible because the laws of nature are very subtle.
அதுக்கு சாத்தியம் இருக்கு, ஏனா இயற்கையினுடைய விதிகள் மிகவும் சூக்ஷ்மமானவை.
And it's difficult to predict exactly why or where someone should go after leaving this particular body, because every moment we're performing different activities, and so becomes very very complex to understand.
நம்ம இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் எந்த இடத்துக்கு போவோம், எப்படி போய் சேருவோம், நம்மளுடைய மறுபிறவி எப்படி இருக்கும் அப்படிங்கறத துல்லியமா கணிச்சு சொல்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான காரியம். ஏன்னா ஒவ்வொரு நிமிடத்திலையும் ஒவ்வொரு காரியமும் நம்ம செய்யக்கூடியது எல்லாமே இயற்கையினுடைய விதிகளுக்கு உட்பட்டு நம்மளுக்கு அடுத்த பிறவியை அமைச்சு கொடுக்கும்.
But sometimes even Krishna arranges for his devotees to be born in superficially low families.
ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் அவரே விருப்பத்தோடவே தன்னுடைய பக்தர்களுக்கு வெளித்தோற்றத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கீழ்த்தரமான குலத்தில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்துவார்.
Just to show that birth in a high family is not a prerequisite for worshiping Krishna.
அது எதற்காக செய்யறார் அப்படின்னா கிருஷ்ணரை வழிபடுறதுக்கு உயர்ந்த குலத்துல பிறக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்கிறத வலியுறுத்துறதுக்காக.
I became very happy to hear Akinchan Krishna Prabhu told me that this. Oh, he's gone now, Pujari, the Archaka. So they've, in their family, they've been worshipping the Lord for 48 generations.
அக்கிஞ்சன கிருஷ்ண பிரபு என்கிட்ட இந்த விஷய ஒரு விஷயத்த சொன்ன போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதாவது இங்க இருக்கக்கூடிய பூஜாரியானவர் 46 பரம்பரையா அவங்க பகவான வழிபட்டு இருக்காங்க. இது ரொம்ப அமர்க்கலமானது, இது மிகவும் புகழத்தக்க விஷயம்.
Anyway, the point is that they've been worshipping the Lord in their family for.
எப்படி இருந்தாலும் கருத்து என்ன அப்படின்னா அவங்க தங்களுடைய பரம்பரையில பகவான வழிபட்டு இருக்காங்க.
But even without such a good background, from any situation, if anyone takes up Krishna bhakti, then we can immediately connect with Krishna.
ஆனா அத்தகைய பின்னணிகள் எதுவுமே இல்லாம எந்த சூழ்நிலையில இருக்கவங்க கூட கிருஷ்ண பக்தியை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க உடனடியா கிருஷ்ணரோட தொடர்பு கொள்ள முடியும்.
This is one wonderful quality about bhakti.
இதுதான் பக்தியினுடைய ஒரு ஒரு அமர் ஒரு விசித்திரமான அருமையான குணாதிசயம்.
That you don't have to go through many preliminary stages. You can immediately come to, you can execute bhakti.
நீங்க பக்தியை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி அதற்கான அடிப்படை தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்க உடனடியாவே பக்தியை நீங்க பயிற்சி செய்ய முடியும்.
Because bhakti means the relationship of the atma with Krishna Bhagavan.
ஏன்னா பக்தி அப்படின்னா ஆத்மாவுக்கும் கிருஷ்ணர் பகவான் கிருஷ்ணருக்கும் இடையே எல்லாம் உறவு முறை.
And that is a natural and eternal relationship.
அந்த உறவு முறையானது இயற்கையானது, அதே சமயத்துல நித்தியமான உறவு முறை.
And even though due to the influence of maya we have forgotten that, we can immediately revive that relationship.
Mayanude taakathin kaaranama namma adha marandha soolnilayila irundha kuda namma andha uravu muraiye marubadi udanadiyave pudupikka mudiyum.
So chanting Hare Krishna is glorification of Krishna.
Adhanaala Hare Krishna mahamandrathai uchchadanam pandrathungiradhu Krishnara pugandurikkiradhaagum.
And it is the means by which we get in contact with Krishna.
கிருஷ்ணரோட நம்மளுடைய தொடர்பை ஏற்படுத்திக்கிறதுக்கான வழிமுறை இதுவே.
It's just like nowadays you have the cell phone and theoretically from any place you can contact someone else in any other place.
இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த காலத்துல இப்ப செல்போன் இருக்கு, இதை உபயோகப்படுத்தி எந்த மூலையில இருக்கக்கூடியவங்களை எப்ப வேணாலும் நம்ம தொடர்பு கொள்ள முடியும்.
Sometimes the other person's cell phone is turned off or you're out of range or something like that.
ஆனா சில சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க யாருக்கு கூப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய செல்போனானது அத ஆஃப் பண்ணி வச்சிருக்கலாம், இல்ல அதுல உங்களுக்கு சிக்னல் கிடைக்காம இருக்கலாம். அப்படி இல்லனா நீங்க அந்த அதுல எவ்வளவு காசு போட்டு வச்சிருக்கீங்களோ அது தீர்ந்து போயிருக்கலாம்.
But by chanting Hare Krishna mantra we can always get in contact with Krishna. He's never turned off.
ஆனா நீங்க ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் பண்றது மூலமா எப்பவுமே நீங்க கிருஷ்ணரோட தொடர்புல இருக்கலாம். கிருஷ்ண அது எப்பவுமே தீர்ந்து போகக்கூடியது கிடையாது. கிருஷ்ணர் எப்பவுமே அதை நிறுத்தி வைக்கிறது கிடையாது. கிருஷ்ணர் எப்பவுமே நம்மளுடைய எல்லைக்கு அப்பாற்பட்டு போறது கிடையாது.
You may think, well, I don't have enough money in my account. It means we may think, well, I'm too sinful to chant Hare Krishna.
நீங்க உடனே நினைக்கலாம் என்னுடைய கணக்குல பணம் ஜாஸ்தி இல்லையே, அதாவது நான் ரொம்ப பாவியா இருக்கிறேனே நினைக்கலாம்.
But even if we from a very, even if we are from a very sinful background, if we chant Hare Krishna sincerely, Krishna will hear that.
நீங்க எவ்வளவு தான் பாவபரமான பின்னணியில இருந்தா கூட நீங்க இந்த ஹரி கிருஷ்ண மகாமந்திரத்தை ரொம்ப மும்முரமா நீங்க உச்சாரணம் பண்ணீங்க அப்படின்னா கிருஷ்ணர் அதை நிஜமாவே கேட்பார்.
That doesn't mean we should continue sinful activities.
அதே சமயத்துல இப்படி சொல்லப்பட்டது காரணமா நம்ம இந்த பாவ விளைவுகளை தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது.
And naturally anyone who is chanting Hare Krishna then they don't perform simple activities.
ஆனா இயற்கையாவே யார் ஒருத்தர் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களோ அவங்க பாவ காரியங்களை பண்ண மாட்டாங்க.
Naturally come to a higher level of consciousness.
அவங்க இயற்கையாவே ஒரு உயர்ந்த நிலையிலான உணர்வு நிலைக்கு வருவாங்க.
But what it means is that even if we've done many bad things, when we come to Krishna sincerely, then we get a clean slate, new start.
நாம எவ்வளவுதான் பாவ காரியங்களை செஞ்சிருந்தா கூட எப்ப நம்ம கிருஷ்ணரை நோக்கி வரமோ அப்ப நம்ம புதுசா ஆரம்பிக்கிறோம். அது ஒரு புதுசான ஒரு ஸ்லேட் மாதிரி இருக்கும்.
And that even children like to chant Hare Krishna doesn't mean that chanting Hare Krishna is just something for unintelligent people.
குழந்தைங்க கூட இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் புத்தி இல்லாதவங்களுக்கானது அப்படின்னு நினைச்சு கூடாது.
They may not understand all the philosophy behind it.
அந்த குழந்தைகளுக்கு அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் பண்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவங்களை பத்தி தெரியாம இருக்கலாம்.
But that they like to chant Hare Krishna is not just because of some childish proclivity, but because it is the natural propensity of the soul to glorify Krishna.
இந்த குழந்தைகள் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் பண்றதுக்கு காமிக்கக்கூடிய விருப்பமானது ஏதோ குழந்தைத்தனத்துல வேடிக்கை அவங்க பண்றதுன்னு நினைச்சிடக்கூடாது. அது ஆத்மா ஒவ்வொரு ஆத்மாவினுடைய இயற்கை சுபாவமான கிருஷ்ணரை புகழ்ந்துரைக்கிறது அப்படிங்கிற அந்த சுபாவத்தினுடைய வெளிப்பாடே ஆகும்.
And because of some pious activities in previous lives, they now get the opportunity to chant Hare Krishna.
அது மட்டும் இல்லாம முந்தைய வாழ்க்கையில அவங்க செஞ்ச புண்ணிய காரியங்களின் விளைவாகவும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படுது.
And devotees of Krishna, they travel in this world to encourage people to chant Hare Krishna.
கிருஷ்ணருடைய பக்தர்கள் இந்த உலகம் முழுவதும் பிரயாணம் செஞ்சு மற்ற பக்தர்களை மற்ற மக்களை ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் பண்றதுக்கு உற்சாகப்படுத்துறாங்க.
The propensity to love Krishna, to glorify Krishna is there in everyone's heart.
கிருஷ்ணரை புகழ்ந்துரைக்கிறதுக்கும் கிருஷ்ணர் மேல அன்பு செலுத்துறதுக்குமான ஒரு இயல்பு எல்லாருடைய இதயத்திலயும் இருக்கு.
It's not that your religion, my religion. No, everyone is part and parcel of Krishna.
இது என்னுடைய மதம், இது உன்னுடைய மதம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எல்லாருமே கிருஷ்ணருடைய அங்க துணுக்குகள் தான்.
Some people realize it and some people don't.
ஒரு சிலர் அதை உணர்றாங்க, ஒரு சிலர் அதை உணர்றதில்ல.
Mostly we don't because we're in the world of Maya.
பெரும்பாலும் நம்ம அதை உணர்றதில்ல, ஏன்னா நம்ம மாயினுடைய உலகத்துல இருக்கோம்.
So devotees of Krishna, they go everywhere and just remind people that we have our eternal relationship with Krishna. That is our real existence.
அதனால தான் கிருஷ்ணருடைய பக்தர்கள் உலகம் முழுவதும் பிரயாணம் செஞ்சு மக்களுக்கு ஞாபகப்படுத்துறாங்க நமக்கும் கிருஷ்ணருக்கும் நிரந்தரமான உறவு இருக்கு, அதை நம்ம புதுப்பிக்கணும்னு.
Whatever we are doing is temporary.
நம்ம இந்த உலகத்துல எதெல்லாம் பண்றோமோ அது எல்லாமே தற்காலிகமானதுதான்.
Whether we are Prime Minister of India or a street sweeper, it's a temporary position.
நம்ம இந்தியாவினுடைய ஒரு பிரதம மந்திரியா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு தெரு கூட்ட குடியவங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து தற்காலிகமானது தான்.
There are 84 lakh species of life.
இங்க 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கு.
For a very short time we get the human species.
இந்த மனித பிறவியானது நமக்கு ஒரு குறுகிய காலத்துக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது.
And again we have to become a cat, dog, tree, mosquito or something like that.
இதுக்கப்புறம் நம்ம ஒரு நாயாவோ பூனையாவோ மரமாவோ கொசுவாவோ மாற வேண்டியிருக்கலாம்.
So we may think I am an engineer, I am a doctor, I am a politician or whatever. This is all temporary.
நம்ம என்ன நினைக்கலாம், நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு டாக்டர், இல்ல நான் ஒரு அரசியல்வாதி அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இது எல்லாமே தற்காலிகமானது தான். இது ஒரு க்ஷண நேரத்துல முடியற மாதிரி ரொம்ப விரைவா
முடிஞ்சிடும்.
ஏதோ வந்து போகக்கூடியது, ஒரு க்ஷண மாதிரி அப்படியே வாழ்க்கையில போயிடும்.
Those who are older, they can remember when they were jumping around like children, but now those days are gone.
யாரு வயசானவங்க இருக்காங்களோ அவங்க இதை உணர முடியும். அவங்க கொஞ்ச நாளைக்கு ஏதோ இப்பதான் வந்து குழந்தை பருவத்துல இருந்த மாதிரி தெரிஞ்சது, குதிச்சு ஓடி ஆடி விளையாண்டு மாதிரி தெரிஞ்சது, அந்த நாட்கள்லாம் போயிடுச்சு.
And won't come back.
அந்த நாட்கள் மறுபடியும் திரும்பி வராது.
We were young children and then became little older and little older and little older and then
நம்ம சின்ன குழந்தையா இருந்தோம், அதுல இருந்து கொஞ்சம் வயசாச்சு, கொஞ்சம் வயசாச்சு, கொஞ்சம் வயசாச்சு, இப்ப எல்லாமே போச்சே.
Gone away.
எல்லாமே போயிடுச்சு.
Where have we gone? We don't know.
எங்க போச்சு நமக்கு தெரியாது.
So while we have this valuable human form of life, we should try to understand what is the actual purpose of life.
அதனால இந்த இத்தகைய விலைமதிப்புள்ள மனித பிறவியை நம்ம எடுத்திருக்கும் போது நம்ம இந்த மனித பிறவியின் குறிக்கோள் என்ன அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும்.
We put so much emphasis on preparing for the future.
நம்ம ரொம்ப மும்முரம் காட்டுறோம் நம்மளுடைய வருங்காலத்தை பத்தி.
We go to, we send the children to PKG and then KG and then school.
நம்ம நம்மளுடைய குழந்தைகளை ப்ரீ கேஜி எல்கேஜி அதுக்கப்புறம் ஸ்கூலு பள்ளிக்கூடத்துக்கு அப்படின்னு நம்ம படிப்படியாக அனுப்புறோம்.
Then to college.
அதுக்கப்புறம் கல்லூரிக்கு அனுப்புறோம்.
Practically 20 years is spent in education.
ஒரு நடைமுறையில பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20 வருஷத்தை அவங்க வந்து தங்களுடைய கல்வியில செலவழிக்கிறாங்க.
To prepare for the future.
அவங்களுடைய எதிர்காலத்துக்கு தயார் பண்ணிக்கிறதுக்காக.
But whatever position you may get in future due to education or whatever, that is kshana bhangura, it is finished very quickly.
உங்களுடைய கல்வியின் மூலமாகவோ இல்ல வேற எதனாலையும் மூலமாகவும் நீங்க என்னெல்லாம் எதிர்காலத்தை அடைய போறீங்களோ அது எல்லாமே வந்து க்ஷண நேரத்துல முடிஞ்சு போயிடும்.
So we should understand that our future extends beyond the tenure that we have within this body.
நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வருங்காலமானது இந்த சரீரத்துக்குள்ளார நம்ம இருக்கிற காலத்துக்கு அப்பாற்பட்டும் போகுங்கிறது.
Our future is not just how long we will live, but our future goes on eternally because we are eternal atma.
நம்மளுடைய வருங்காலமானது நம்ம இந்த சரீரத்துக்குள்ளார எவ்வளவு காலம் வசிக்க போறோமோ அது வரைக்கும் கிடையாது, அது நிரந்தரமா நித்தியமா போகக்கூடியது. ஏன்னா நம்ம எல்லாருமே நித்தியமான ஆத்மாக்கள்.
So why not prepare for our eternal future?
ஏன் நம்ம நம்மளுடைய நித்தியமான வருங்காலத்துக்கு நம்ம தயார்படுத்திக்க கூடாது?
That we should do by chanting Hare Krishna.
அது நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் பண்றது மூலமா செய்யணும்.
This is the best guarantee for the future.
இதுதான் நம்மளுடைய வருங்காலத்துக்கு மிகச்சிறந்த உத்தரவாதம்.
This chanting of Hare Krishna means that our future will be very good.
இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய வருங்காலம் மிகவும் சிறந்ததா இருக்கும்னு அர்த்தம்.
Sometimes people come to me and show their hand and say, can you see what is in my future?
ஒரு சில சமயம் மக்கள் எங்கிட்ட வந்து கையை காமிச்சு இந்த கையை பார்த்து என்னுடைய வருங்காலம் எப்படி இருக்கும் யாரும் உங்களால சொல்ல முடியுமான்னு
கேட்பாங்க. So I look and say, if you don't chant Hare Krishna, it's going to be very bad.
நான் அதை பார்த்துட்டு சொல்லுவேன், நீங்க ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் பண்ண போறது இல்ல அப்படின்னா இது ரொம்ப மோசமா தான் உங்க வருங்காலம் இருக்க போகுது.
And if you do chant Hare Krishna, it'll be very good.
நீங்க ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அமர்க்களமா இருக்கும்.
I don't know how to read the hand, Hastareka, I have no idea actually.
இந்த கைரேகை பார்க்கக்கூடிய திறமை எனக்கு கிடையாது, அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது.
But that is true for everyone. If you, whatever your karma may be, whatever your karma foul is due, if we chant Hare Krishna, our future will be very good.
ஆனா அது நான் சொன்ன அந்த கருத்தானது எல்லாருக்குமே பொருந்தக்கூடியது. நம்மளுடைய கர்ம பலம், அதாவது நம்ம கர்மத்தினால நம்ம அனுபவிக்கக்கூடிய விளைவுகள் என்னவா இருந்தாலும் நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வருங்காலம் நல்லதா அமையும்.
And if we don't chant Hare Krishna, our future will be very bad.
நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் பண்ணல அப்படின்னா நம்மளுடைய வருங்காலம் கெட்டதாகவே அமையும்.
Because if we chant Hare Krishna, whatever our past karma or whatever our karma fall is due, then we go to Krishna.
Now, ena nama Hare Krishna mantra uchcharanam pannam appadina nammude palaya karma bandhangal karma vilaivugal evvalavu irundhalum seri adu ellame alinju poi nama Krishnara nokki chendradai mudiyum.
All the karma phalam gets wiped out.
நம்மளுடைய கர்ம விளைவுகள் எல்லாமே தொடச்சு எடுக்கப்படுது.
And we go to Krishna to live in the Satchidananda avastha.
அது மூலமா நம்ம கிருஷ்ணரோட லோகத்துக்கு போய் அங்க சச்சிதானந்த அவஸ்தால நம்ம வாழ போறோம்.
And if we don't chant Hare Krishna, then we may become Brahma, Indra, some big position, Prime Minister, CEO of a big corporation.
நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திர உச்சாரணம் பண்ணல அப்படின்னா நம்ம பிரம்மாவாகலாம், இந்திராவாகலாம், இல்ல ஒரு ஒரு பெரிய நிலைக்கு போகலாம், ஒரு கம்பெனியுடைய சிஇஓ ஆகலாம்.
Or you may become a dog or a cat or a worm in stew.
அப்படி இல்லனா நீங்க ஒரு நாயாவோ பூனையாவோ இல்ல மலத்துல இருக்கக்கூடிய புழுவாவோ ஆகலாம்.
But whatever situation we have in this material world, it is simply full of suffering.
ஆனா இந்த பௌதிக உலகத்துல நமக்கு என்னெல்லாம் சூழ்நிலை இருக்கோ அது எல்லாமே முழுக்க முழுக்க துன்பகரமானதுதான்.
ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானுதாசனம். An intelligent person should see that in this material world there is birth, death, old age and disease. This is suffering.
ஒரு புத்திசாலி மனிதன் என்ன பார்ப்பான் அப்படின்னா, இந்த உலகத்துல கஷ்டங்கள் அப்படிங்கறது என்னன்னா பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதி. இந்த நாளுதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உண்மையான துயரங்கள்ங்கறத புத்திசாலி பார்க்க முடியும்.
Therefore, an intelligent person chants Hare Krishna.
அதனாலதான் புத்திசாலி மனிதன் ஹரே கிருஷ்ண மாமந்திரத்தை உச்சாரணம் பண்றான்.
For our own best benefit.
நம்மளுடைய மிகச்சிறந்த சிறந்ததை எல்லாத்தையும் விட சிறந்த பலனுக்காக. எல்லாருமே எல்லா சூழ்நிலையுமே ஹரே கிருஷ்ண மாமந்திரத்தை உச்சாரணம் பண்ண முடியும்.
We don't say that first of all you have to take sannyas. No sir, no, not required.
நாங்க வந்து நீங்க எடுத்தறியுமே சன்னியாசம் வாங்கிக்கோங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். அதெல்லாம் தேவையே கிடையாது.
கிரிஹே தாக்கோ போனே தாக்கோ சதா ஹரி போதே தாக்கோ. Whether one is a grihastha or whether one is a sannyasi or whatever situation we're in, we should chant the holy names of Hari.
நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, ஒருத்தர் கிரகஸ்தரா இருந்தாலும் சரி, சன்னியாசியா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவர் இடைவிடாம பகவான் ஹரியினுடைய நாமத்தை சொல்லிட்டே இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு.
That will give us the highest benefit of life.
அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மிக உயர்ந்த பலனை நமக்கு கொடுக்கும்.
Of course, this is a very great topic.
உண்மையில சொல்லணும் அப்படின்னா இது ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைப்பு.
The whole philosophy of Krishna consciousness is very vast because we are discussing Krishna, who is everything.
இந்த கிருஷ்ண பக்தியினுடைய மொத்த விஷயமே ரொம்ப பரவி இருக்கக்கூடியது. ஏன்னா கிருஷ்ணர் நம்மளுடைய எல்லைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், மிகவும் பரந்தவர்.
So for that purpose we request you to study the books of Srila Prabhupada which will help to understand what is this knowledge of Krishna consciousness.
அதனுடைய அதுக்காக தான் நாங்க உங்களை வந்து ஸ்ரீல பிரபுபாதருடைய புஸ்தகங்களை படிக்க சொல்லி உங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். அதன் மூலமா உங்களுக்கு சாஸ்திரஞனுடைய ஞானம் உங்களுக்கு கிடைக்கும்.
Chanting Hare Krishna is very simple, but there's a great philosophy behind it.
ஹரே கிருஷ்ண மாமந்திரத்தை உச்சாரணம் பண்றது மிகவும் எளிமையானதுதான், ஆனா அதற்கு பின்னாடி மிக உயர்ந்த தத்துவம் அடங்கி இருக்கு.
So we should understand this philosophy and make our life successful.
அதனால நம்ம இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கைய வெற்றிகரமானதா ஆக்கிக்கணும்.
By chanting the holy names of Krishna.
கிருஷ்ணருடைய புனித நாமத்தை உச்சாரணம் பண்றது மூலமா.
ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. So we have some books available, no?
இங்க ஒரு சில புத்தகங்கள் விற்பனைக்கு இருக்கு.
And if anyone has any question they would like to ask, please ask.
யாராவது ஏதாவது கேள்விகள் கேட்க விரும்பினீங்கனா தயவு செய்து கேளுங்க.
You have small books also or any good books? All the books. Did you bring that new edition of Message to You, Thea? Any questions, please?
ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க.
To clarify the subject matter.
உங்களுடைய இங்க இப்ப நம்ம பேசின விஷயங்களை தெளிவுபடுத்திக்கிறதுக்காக. She is asking that if we chant Hare Krishna, whatever the sinful activities we are going to commit, we will stop committing sinful activities, but whatever we did, that anyway we have to suffer, isn't it so?
Yeah, please say again in Tamil.
இவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நம்ம உச்சாரணம் பண்ணோம் அப்படின்னா நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் நம்ம பாவங்கள் எல்லாத்தையும் செய்யறது நிறுத்திடுவோம். ஆனா ஏற்கனவே செஞ்ச பாவம் எல்லாம் அப்படியே தானே இருக்கும், அதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு
கேக்குறான்.
பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் சொல்றார்,
சர்வதமான் பரித்யஜா மாமேகம் சரணம் ரஜ அஹம் த்வாம் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி நாசுச்சம்.
பகவத்கீதையில பகவான் சொல்றார், எல்லா விதமான தர்மங்களையும் விட்டொழிச்சுட்டு நீ என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக. அப்படி நீ சரணடைந்தாள் என்றால் உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் விடுவிக்கிறேன், பயப்படாதேங்கிறார். கிருஷ்ணர் கிட்ட சரணடைவது மூலமா நம்ம எல்லா விதமான பாவ விளைவுகள்ல இருந்தும் விடுதலை பெறுறோம்.
But some token might still remain.
ஆனா அதே சமயத்துல கொஞ்சம் விளைவுகள் இருக்கலாம்.
Not exactly sinful reactions.
அது பாவ விளைவுகள் அப்படின்னு எடுத்துக்க முடியாது.
But Krishna may act through the material energy to help his devotee become fully surrendered to him.
ஆனா கிருஷ்ணர் தன்னுடைய பௌதிக சக்தியின் மூலமா தன்னுடைய பக்தனை பகவான் கிட்ட முழுமையா சரணாகதி அடைய வைக்கிறதுக்காக ஒரு சில காரியங்களை செய்யலாம்.
So it might appear that a devotee is subject to sinful reactions, but we should know that a devotee is never subject to sinful reactions.
நம்ம வெளி தோற்றத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு பக்தர் கூட பாவ விளைவுகளுக்கு உட்பட்டவரா தோன்றலாம். ஆனா நம்ம உண்மையில என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்தர்கள் எப்பவுமே பாவ விளைவுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள்.
For instance, if a devotee becomes sick, that's we shouldn't think that that's the same as an ordinary materialistic person becoming sick.
ஒரு உதாரணத்துக்கு ஒரு பக்தர் எப்பயாவது உடல்நிலை சரியில்லாம போனார் அப்படின்னா அது நம்ம வந்து சாதாரண ஒரு மனிதர் உடல் நலம் சரியில்லாம போறது மாதிரி அவரும் உடல் நலம் சரியில்லாம போறார் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது.
Materialistic person, his sickness is karmic reaction.
பௌதிகவாதியினுடைய உடல் நல குறைவானது அவருடைய கர்மத்தினுடைய விளைவினால வரக்கூடியது.
But for a devotee, he understands this is sent by Krishna to help me understand that this material world is miserable and I should fully surrender to Krishna.
பக்தன் என்ன தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னா இந்த கஷ்டமானது எனக்கு கிருஷ்ணரால கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னா இந்த பௌதிக உலகமானது மிகவும் துக்ககரமானது, நான் முழுமையா கிருஷ்ணர்ட்ட சரணடையணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை உணர்த்துறதுக்காக.
And to test, is our bhakti real or not?
அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பக்தியானது உண்மையானதா இல்லையாங்கிறத சோதிக்கிறதுக்காகவும்.
If there's some difficulty, then that's a test. Are we really attached to Krishna? We'll serve him even in difficulty.
நமக்கு எப்ப கஷ்டங்கள் வரும்போது அது நமக்கு ஒரு சோதனை. இந்த சோதனையை நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்றோமா இல்லையாங்கிறத சோதிக்கிறார் கிருஷ்ணர்.
And the difficulties on the higher level of devotees that demonstrates what is the quality of their bhakti.
உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வரக்கூடிய துன்பங்களானது அவங்க பக்தியில எவ்வளவு ஸ்திரமா இருக்கிறாங்கிறத நமக்கு எல்லாம் எடுத்து காட்டுறதுக்காக அந்த துன்பங்கள் வருது.
For instance, if Hiranyakashipu had not tortured Prahlad, then we would not have known what was the quality of Prahlad's bhakti.
ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஹிரண்யகசிபு பிரகலாதருக்கு தொந்தரவு கொடுக்காம இருந்திருந்தார் அப்படின்னா பிரகலாதருடைய உயர்ந்த பக்தி என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்காம இருந்திருப்போம். வேற ஏதாவது கேள்விகள்? Prahlad is avatara purusha. Are we like that?
Yes, sir. Again in Tamil, sir.
Prahlad is avatara purusha. Namallam appadiyan kekkranga.
Well, Prahlad is a great personality, but he is a jiva. We are also jiva.
பிரகலாதர் மிகச்சிறந்த நபர் தான், அது சந்தேகம் கிடையாது. ஆனால் அவரும் ஒரு ஜீவாத்மா தான், நம்மளும் ஒரு ஜீவாத்மாக்கள் தான்.
So he is showing the example that we should follow.
அவர் நமக்கு நம்ம எதை பின்பற்றணுமோ அந்த ஒரு விஷயத்தை அவர் நமக்கு வழிகாட்டி எடுத்துக்காட்ட செயல்படுறார்.
He is a much greater personality than us, no doubt.
அவர் நம்மை விட மிகச்சிறந்த உயர்ந்த நபர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது.
But then the tests he had were the difficulties he had were much greater than the difficulties we are having.
ஆனா அவர் சந்திச்ச கஷ்டங்கள் நம்ம சந்திக்கக்கூடிய கஷ்டங்களை காட்டிலும் பன்மடங்கு உயர்ந்த கஷ்டங்கள்.
So with our much more minor difficulties, we should remember this example and take full shelter from them.
நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களை நம்ம பார்க்கும்போது பிரகலாதருடைய உயர்ந்த கஷ்டங்களை நம்ம கணக்கில் எடுத்துட்டு அது மூலமா நம்ம பகவான நினைவுல கொள்றதுக்கு முயற்சி செய்யணும்.
Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.